நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சரி, இப்ப சீனத்திற்கும் தமிழுக்குமான உறவு அல்லது தொடர்பு என்ன ஐயா?
சீன அகராதி நான் வந்து சிங்கப்பூருக்கு 2-3 முறை சென்றிருக்கிறேன். அப்போது சீன மொழி அகராதியை நான் அதெல்லாம் இந்த ஆய்வுக்காக உதவும் என்ற அடிப்படையிலே வாங்கி நான் எடுத்து வந்து படித்திருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் விரிவாக எழுதிய உலகம் பரவிய தமிழின் பெயர் கல் என்கின்ற அந்த நூலில் ஒரு தமிழ்ச்சொல் எவ்வாறு அந்த கல் என்ற வேரில் இருந்து பிறந்த தமிழ் சொற்கள் எவ்வாறு எந்தெந்த மொழிகளில் உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதை எடுத்த பொழுது சீன மொழிக்குள்ளும் இந்த சொற்கள் இருக்கின்றனவா என்று நான் தேடிய பொழுது பல செய்திகள் கிடைத்தன. மிக விரிவாக நான் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழி உறவை போல சீன மொழிக்குள்ளே சென்று செய்ய முடியவில்லை. அதற்கும் காரணம், ஏதாவது ஒரு ஆய்வு பகுதிக்குள்ளே விரிவாக நாம் செய்ய வேண்டும் என்பதால் என்னுடைய எல்லையை தமிழ் இந்தோ ஐரோப்பிய உறவாக சுருக்கிக் கொண்டேன். கேப்போமி அவர்கள் தமிழ் சீன உறவை பற்றி சொல்லுகிற போது காஞ்சி என்கின்ற ஒரு சொல் சீன மொழியிலே எவ்வாறு தெரிந்திருக்கிறது என்று மட்டும் சொன்னார். நான் என்னுடைய ஆய்வு முன்னோரிலே கூட குறித்திருக்கிறேன். அதற்கு மேல் ஒரு தமிழ் சொல் அங்கே இருக்கிறது என்று கேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய ஆய்வில் எனக்கு கிடைத்த இந்த தரவுகள் அகராதிகளை வைத்துக் கொண்டு நான் அதை தொட்டு பார்த்திருக்கிறேன். சான்றுக்கு அம்மா என்றால் மா, அம்மாதான் சீன மொழியில தாயை குறிக்கிற சொல். அப்பா, பா. இப்ப தமிழ்ல வந்து அம்மான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம், அதே நேரத்துல சுருக்கமா மா என்று சொல்லுவோம். அப்பாவா பா, வாப்பா என்று சொல்லுவோம். வா அப்பா என்பதை வாப்பான்னு சொல்லுவோம். அந்த பா என்பது வேறல்ல, அப்பாவின் திரிவு. அது போல மா என்பதும் பா என்பதும் சீன மொழியில அம்மாவையும் அப்பாவையும் குறிக்கிற சொல். காய் நம்முடைய தடிக்கு விழுந்தா காய் தெரியும், நமக்கு காய்கறி தெரியும். காய் என்ற சொல் சீன மொழியில அப்படியே வெஜிடபிள்ஸ் என்றிருக்கிறது. அதே போல காய் என்பதற்கு பிளாக் என்று ஒரு பொருள் தமிழில் இருக்கிறது நேரடியாகவே. இப்ப காயாம்பு மேனி வண்ணன் என்று சொல்வோம் திருமாலை. அந்த காயாம்பு என்பது நீல நிறமாக இருக்கும், அதுதான் காயாம்பு மேனி வண்ணன். அந்த காயாம்பு என்பது காயா காசா என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே காசாங்காடு என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த காயா என்ற சொல்லினுடைய அடிச்சொல் காய் என்பது. சீன மொழியிலே காய் என்ற சொல்லுக்கு பிளாக் என்று பொருள். ஷி என்பதற்கு மார்க்கெட் என்று சீன மொழியிலே பொருள். இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தால் காய் ஷி என்று சொன்னால் பிளாக் மார்க்கெட் என்று எழுதுகிறார்கள். அப்போ நம்ம கள்ளச்சந்தை என்று தமிழில் சொல்லுவோம். அங்கே வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய காலம் என்ற சொல்லை பிரித்து காலாபசார் என்று சொல்வார்கள். கரு என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதனுடைய திரிவாகிய கிரே என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு மேலை உலகத்திலே கிரே மார்க்கெட் என்று சொல்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா கள்ளச்சந்தை என்று சொல்கிற இடத்துல இந்த கள்ளம் களங்கம் என்பதற்கும் கருமைதான் காரணம். காலம் என்ற தமிழை குறித்த சொல் வட இந்து மொழியே காலா என்று தெரிந்து அதே பிளாக் மார்க்கெட்டை வந்து காலா பசார் என்று சொல்கிறோம். காய் என்ற கருமை குறித்த சொல்லில் இருந்து சீனாவிலும் ஷி என்ற மார்க்கெட்டை குறித்த சொல்லை சேர்த்து காய் ஷி என்று சொல்கிறார்கள். மேற்குலகத்தில் கிரே மார்க்கெட் என்று சொல்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்தது பிளாக் மார்க்கெட் என்பது. ஏதோ தவறாக செய்வது அதாவது வெண்மை என்பது தூய்மையாகவும் கருமை என்பது குற்றப்பொருளிலும் இருப்பதை நாம் அறிவோம். அவன் மனசுல ரொம்ப கள்ளம் என்று சொன்னால் கருமை என்பது பொருள். அந்த மாதிரி அந்த காய்ஷின் என்று சொன்னால் பிளாக் ஹார்ட் என்று சீன மொழியிலே எழுதுகிறார்கள். இந்த காய் என்பதற்கு குற்றம் ஈவில் என்ற பொருளும் சீன மொழியில் இருக்கிறது. அதே போல் இப்ப காங்கை என்று நாம் தமிழில் சொல்லுவோம். காங்கையா இருக்குது, ரொம்ப காங்க அடிக்குதுன்னு சொன்னா வெப்பமா இருக்குதுன்னு பொருள். இந்த கங்கு என்றாலே நெருப்பை குறிக்கிற சொல். கங்கு காங்கு காங்கை என்று நாம் சொல்லுவோம். இந்த காங்கை என்ற சொல் சீன மொழியிலே காங் என்றால் ரேட் என்றும் ரெவல்யூஷனரி அதாவது செம்மை என்பது புரட்சியின் அடையாளம் என்றும் இப்படி அது வறண்ட தன்மையை குறிக்கிறதாகவும் காங்கு என்ற சொல் சீன மொழியிலே பல துணை சொற்களை சேர்த்து கொண்டு அந்த காங்கை என்ற சொல் எவ்வாறெல்லாம் அங்கே வெப்பப் பொருளையும் வெளிச்சப் பொருளையும் செம்மை பொருளையும் சிவந்த பொருளையும் குறிக்கிறது என்பதை எல்லாம் என்னுடைய கல் நூலில் எழுதியிருக்கிறேன். இப்படி சீன மொழிக்கு இன்னும் உள்ளே போய் நான் அதை முன்பு சொன்னது போல் விரிவாக செய்யவில்லை. ஆகலால் இந்த சீன மொழிக்கு தமிழுக்கும் உறவு இருக்கிறது என்பதை மட்டும் நான் அங்கிருந்து தொட்டு காட்டியிருக்கிறேன் ஐயா.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் அறிஞர் மொழி வல்லுநர் அரசேந்திரன் அவர்கள். ஆஸ்திரேலியா பற்றிய ஒரு கேள்வி. ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களின் கிளை மொழிகள்
தமிழிலிருந்து பிரிந்தவை என்று எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாஸ்டிக் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஐயா? நீங்கள் அதை எப்படி ஏற்கின்றீர்கள்?
ஆஸ்திரேலியா தான் நமக்கு, அதாவது கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது என்ற வகையில் அண்மை காலத்தில் இந்த தமிழ் உலகத்தில் மிகப்பெரிய மொழியாக வரலாற்றில் மதிக்கப்பட்டதற்கு காரணம் ஆஸ்திரேலிய மொழிக்கும் தமிழுக்கும் உறவு இருக்கிறது என்பதை மேல்நாட்டு அறிஞர்கள் எழுதிய பிறகுதான் தமிழினுடைய காலம் 60-70,000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றது. அதாவது எல்கின், லாக்வுட் இப்படி ஆஸ்திரேலிய டிக்சன் போன்ற அறிஞர்கள் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் இந்த தமிழ் மக்களுக்குமான பண்பாட்டு உறவு, அதாவது மாமன் மகளை மணப்பது, இந்த பூமராங் இந்த இது, இந்த மாதிரி இப்போ அண்மையில் கூட இங்கே தமிழ்நாட்டில் இணையத்தில் பெரியதாக இந்த விருமாண்டி கதை பரவி கொண்டிருக்கிறது. இந்த M130 என்கின்ற இந்த டிஎன்ஏ வந்து ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய அதே மரபணு விருமாண்டி என்கின்ற மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரிலே உள்ள ஒருவரிடத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருந்து நடத்திய ஆய்வில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி குருதி ஆய்வு அடிப்படையிலும் இந்த தமிழ் மக்கள் தான் அங்கே சென்றவர்கள் என்பதை மேல்நாட்டு அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். மொழி அடிப்படையிலே அது வேறு எந்த மொழி குடும்பத்தோடும் ஒட்டவில்லை, திராவிட மொழிகளோடு அதாவது தமிழோடு தான் அது ஒட்டி இருக்கிறது என்பதை மேல்நாட்டு அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் என்னுடைய ஆய்விலே இந்த ஆஸ்திரேலிய மக்கள் மொழிக்கும் தமிழுக்குமான உறவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். இப்போ பிறை என்று சொன்னால் நமக்கு தெரியும், பிறக்கிறதால் அதுக்கு பிறை என்று பெயர், அதாவது அப்படி ரேரா போலியாக எல்லாம் வரும். அந்த பிறை என்பது நிலவை குறிக்கிற சொல், அப்படியே ஆஸ்திரேலிய மக்கள் மொழியில் இருக்கிறது. அப்பா என்பது பப்பா என்று இருக்கிறது. அரத்தம் என்பதுதான் நல்ல தமிழ், அது ரத்த நீங்கள் கேட்டீர்கள் சமக்கிரத்துக்கு தமிழ் கொடுத்ததான அரத்தம் என்ற நல்ல தமிழை தான் ரத்த என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஆஸ்திரேலிய மொழியில அரக்கா என்றே இந்த ரத்தம் பிளட் என்கின்ற சொல் இருக்கிறது. இந்த எல் என்ற சொல் எவ்வாறு ஒரு பெரிய சொல் தமிழ் உலகத்தில், அதை பற்றி ஒரு தனி நூலை நான் எழுதி வைத்திருக்கிறேன், இன்னும் வெளியிடவில்லை. அது அந்த எல் என்ற ஒரு வேர்ச்சொல்லை பற்றி ஞானப்பிரகாசர் பெருமானும் எல் என்ற சொல்லை பற்றி எழுதியிருக்கிறார். ஆப்பிரிக்க மொழியிலே எல் இருப்பதை குறித்தேன். ஆஸ்திரேலிய மொழியிலும் எல்லு என்ற சொல் டைம், டே அண்ட் சன் என்று இந்த மூன்று பொருள்களையும் குறித்திருக்கிறது. கட்டை என்பது நமக்கு தெரியாது, மரக்கட்டைன்னு நாம் பேசுவோம், அது ஹெவி ஸ்டிக் என்றே டு ஃபைட் என்றே எழுதுகிறார்கள், எடுத்து கட்டையால் அடிக்கிறதுன்னு நாம் சொல்றது. களம் என்பது கலா என்றே அந்த போட்டை குறிக்கிறது. கணை என்பது கூர்மையை குறிக்கிற ஒரு சொல், கணை கணிச்சி கணை கணைன்னு சொல்றது போர்க்களத்தில் எழுகின்ற ஒரு அம்பு கூர்மையானது. அதை அவ்வாறே அன்றைக்கு மண் தோன்றுவதற்கு இயற்கையிலே அது கூறான ஒன்றை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை டிக்கிங் ஸ்டிக் என்று கணை என்ற சொல்லை சொல்கிறார்கள். காளான் என்ற சொல் இருக்கிறது. தொடை என்ற சொல் தொரா என்று இருக்கிறது. பந்தல் நாம் கட்டுகிறோம், அது அந்த பந்தல் அங்கே இருக்கிறது. புகை இருக்கிறது, மலை இருக்கிறது, முகம் இருக்கிறது. இப்படி ஆஸ்திரேலிய மக்கள் மொழிக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி நான் எழுதினேன். 300 அடி ஆழம் பள்ளமாக கடல் இருந்த காலத்தில், அன்றைக்கு தென்பகுதி இன்னும் விரிந்திருந்த காலத்தில், மிக எளிதாக இங்கே தெற்கே தென் தமிழகத்தில் இருந்துதான் இவர்கள் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறினார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு மெய்ப்பித்து விட்டார்கள். அவர்கள் 40,000 ஆண்டுகள் அங்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்பே தமிழ் இங்கு இருந்தது. அப்போ 50-60,000 ஆண்டுக்கு முன்பு இந்த தென்னகத்தில் இலங்கையை இணைத்துக் கொண்டிருந்த ஒரு பெரு நிலப்பரப்பாக தமிழும் தமிழ் நிலமும் தமிழ் மக்களும் இருந்தார்கள் என்பதை இந்த ஆஸ்திரேலிய தமிழ் உறவின் மூலமாக இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய வியப்பான ஒரு ஆய்வாக இது தமிழினுடைய முதன்மையை காட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா.
விரைவில் சிட்னிக்கு வருகை தர உள்ளீர்கள், உங்கள் பயணம் நிகழ்ச்சி பற்றி கூறுங்களேன்.
புலம்பெயர்ந்த நாடுகளில் நான் எந்த நாட்டையும் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்ல முடியாது. தமிழ் மக்கள் வாழ்கிற நாடுகளை சென்று பார்க்க வேண்டும், தமிழர்களை பார்க்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு தமிழ் ஆய்வை நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற கேட்கை எனக்கு இருந்தது. அது இப்பொழுதுதான் தயாநிதி ஐயா அவர்களுடைய துணையாலும் உங்களை போன்றவர்களுடைய அன்பர்களுடைய விருப்பத்தாலும் நிறைவேற விசாவும் வாங்கி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன் ஐயா. அங்கு என்னுடைய ஆய்வு பற்றி வாய்ப்பு கிடைத்தால் என்ன தமிழ் அறிஞர்களிடத்தில், மக்களிடத்தில், மாணவரிடத்தில் இந்த தமிழ் எவ்வாறு உலகத்தின் ஒரு பெரிய மொழியாக இருக்கிறது என்பதை நான் ஆய்ந்த ஒரு சிறு அளவு தான் நான் ஆய்ந்திருக்கிறேன், கற்றது கைமண் அளவு. அந்த வகையில் அதையெல்லாம் சொல்லி இந்த தமிழ் உறவை கண்டு மகிழ நான் காத்திருக்கிறேன் ஐயா. அந்த வாய்ப்பை கடவுளும் தமிழ் தாயும் கொடுப்பார்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஐயா.
மிக நன்றி முனைவர் அரசேந்திரன் அவர்களே. உலக மொழிகள் அனைத்திற்கும் மூலமொழி தமிழ் மொழி என்று ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதியாக நிறுவுகின்றீர்கள். அதை கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி ஐயா, உங்களோடு உரையாடியது மிக மகிழ்ச்சி.
எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா.
உங்கள் பேச்சை கேட்க அவராக உள்ளோம். வருக, உங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைக. மிக நன்றி.
நன்றிங்க, வணக்கங்க.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.